அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 12.
இங்கே ராஜச அகங்காரத்திலே, ராஜச அகங்காரம் எதற்கு அடிப்படை? செயலுக்கு அடிப்படை. சாத்வீகம் அறிவுக்கு அடிப்படை. அறிவுக்கு அடிப்படையான அந்த சாத்வீக குணத்திலிருந்து 6 கருவிகள் தோன்றிவிட்டன. மெய்வாய், கண்மூக்கு, செவி, மனம், 6 தோன்றிவிட்டது. இப்போ ராஜசம் செயலுக்கு அடிப்படையான குணம். ஆகவே ராஜசத்திலிருந்து செயல் கருவிகள் தோன்றத் தொடங்குகின்றன. முதல் கருவி என்ன தோன்றியது என்றால் வாக்கு தோன்றியது. வாக்கு ஒரு அடிப்படை குணம், வாக்கு தோன்றியது. அதற்கு பிறகு பாணி. பாணி என்றால் கை, பாதம். அடுத்து அதுக்கு பிறகு பாதம். பாதம் என்றால் கால். கால் கருவியினுடைய வேலை என்றால் உடம்பை தூக்கி கொண்டு போய் எல்லா இடமும் காட்டும். இந்த காலுக்கு அதுதானே வேலை. கண்ணை, மூக்க, காதை எல்லாம் அங்கங்கே கொண்டு போகும். சத்தங்க பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குதா, எண்ணலோரமாக போய் நிற்க வச்சு காதை கொடுக்கும். அடுத்து என்ன பாருங்க, அப்போ கால் இருந்தால் தான் அது கொண்டு போக முடியும். அப்போது அடுத்த கருவி பாதம். அது மட்டும் போதாது, இடத்துல கிட்ட போய் தூர போனால் போதாது. அங்க போனா இருக்கிற பொருளை எடுத்து நமக்கு கிட்ட கொண்டு வர வேணும், தூர வைக்க வேணும் என்றால் கை என்ற ஒன்று வேணும். அதுக்கு பாணி என்று பெயர். இப்ப இதுல வந்துவிட்டேன், கால் இங்க கொண்டு வந்து விட்டது. இப்ப இந்த டம்ளரை எடுத்து நான் தண்ணி குடிக்க வேணும் என்று வைங்க, கொஞ்சம் குடிச்சிருவேன். இப்ப இந்த கை இல்லாவிட்டால் காலால கிட்ட வரலாம், தவிர இதை எப்படி குடிக்கிறது? அப்போ இந்த கடவுளுடைய அற்புதங்களை பாருங்க, அதுக்கு உறுப்புகளை அந்தந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. கையை இப்படி மடக்கலாம், நீட்டலாம், சண்டை பிடிக்கிறதுக்கு வைக்க இல்லை, மடக்கலாம், நீட்டலாம். அது மாதிரி பாருங்க, கை அமைப்பே பாருங்க. இந்த கை இருக்கிறதல்லவா, நம்முடைய கை நீங்க நடக்கிற பொழுதோ பழக்கிற பொழுதோ இப்படி தான் இருக்கு. கையை இப்படி பிடிச்சு கொண்டு நடக்க முடியாது, இப்படி தான் கை இருக்கு. இயல்பா நீங்க நில்லுங்கண்டா கையை எப்படி நிற்பீங்க? இப்படி யாராவது கையை வச்சு நிற்பீங்களா? என்ன சொல்கிறார் கடவுள், மற்றவன்ட்ட வாங்கி பழகாதே. ஏன் இப்படி வச்சார் தெரியுமோ? கொடுத்து பழகு. கை அமைப்பே அப்படி இருக்குது, கொடுத்து பழகு. இது சும்மா விளையாட்டாக சொல்கிறது, ஆனால் அதில் உண்மையும் இருக்குது. அப்போ கையை என்ன செய்யும்? பாணி. பாணி என்ன செய்யும்? கொடுக்க, வாங்க, எடுக்க, வைக்க, இதுக்கு உதவும். பாணி என்றால் கை என்பதை எப்படி ஞாபகம் வைத்திருப்பது? தண்டபாணி என்று முருகனுக்கு பெயர். தண்டை கையிலே வைத்திருப்பவன் தண்டபாணி. கோதண்டபாணி என்று ராமனுக்கு பெயர். கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் கோதண்டபாணி. பாணி என்றால் கை என்பதை இப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம், அதுக்காக சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லை, தாளத்துக்கு சங்கீதத்தில் தாளம் இருக்குதுங்களே, பாணி என்று ஒரு பெயர். சங்கீதம் படித்தவர்களுக்கு தெரியும், பாணி என்றால் தாளம். ஏனென்றால் கையால் போடப்படுவதால் அதற்கு தாளம், தாளத்துக்கு பாணி என்று பெயர். குழந்தைகளுடைய பருவத்தை பாடுகிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் சப்பாணி பருவம் என்று ஒரு பருவம் வைத்தார்கள். ஏன் அந்த பெயர் வந்தது தெரியுங்களா? குழந்தை பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து எழும்பி உட்கார்ந்த உடனே கையை இப்படி இப்படி தட்டும், சப்பென்று கையை தட்டுவதால் அது சப்பாணி பருவம். பொருள் எல்லாம் சொல்கிறோம், அர்த்தம் தெரியாமல் தான் இதனால் வரைக்கும் சொல்லிக்கொண்டிருக்கோம். ஏன் சப்பாணி பருவம் தெரியும்? குழந்தைக்கு வேலையே அது, அந்த கருவியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. முதல் இப்படி இப்படி தட்டும், தட்ட ஆரம்பிச்சுன்னா அந்த குழந்தை அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தை தட்ட வேணும், ஏன்னா பெற்றோர்களுக்கு குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவும் அழகு தானுங்களே. மயக்குறு மழலையர் என்றார் சங்கப்புலவர். அது இருந்த அழகு, நிக்க அழகு, ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக செய்ய செய்ய பெரிய அழகு. அப்போ இந்த கை தட்டுறதுக்கு சப்பாணி பருவம். அப்போ இதெல்லாம் வச்சா பாணி என்றால் கை என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். பாதம் பயன்படுத்துகிற சொல் என்றபடியால் தேவையில்லை. அப்போ செயல் கருவி 3 வந்துவிட்டது, வாக்கு, பாதம், பாணி. இவ்வளவும் போதுமா என்று கேட்டால் உடம்பு தொடர்ந்து இயங்க வேண்டும். உடம்பினுடைய பயன்பாட்டிலே 2 பயன்பாடு இருக்கிறது. ஒன்று, இப்போ இதெல்லாம் செய்துட்டோம், இது மட்டும் செய்துட்டோம். உடம்பு இயங்க வேண்டுமானால் உடம்புக்கு பெட்ரோல் அடிக்க வேணும். கார் இயங்க, இது ஒரு கருவி தானே பாருங்க, அது ரொம்ப தெளிவாக அதில் இருக்க வேணும். இந்த கருவி, இந்த இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கருவி. இந்த கருவி இயங்க வேணும். இயங்குறதுன்றா என்ன அடிக்கணும்? பெட்ரோல் அடிக்க வேணும். பெட்ரோல் அடித்தா கழிவு வரும், பெட்ரோல் அடித்தா கழிவு வரும். இடக்கடை வாகனத்தை சர்வீஸுக்கு விடுறீங்க இல்லை, அது கழிவு வந்துடும். கழிவு ரொம்ப சேர்ந்தால் அந்த கருவி இயங்காது. அப்போ உடனே உடனே கழிவை வெளியேற்ற வேணும். அப்போ தான் புது பெட்டல் அடிக்கலாம், அப்போ தான் புதுசாக இயங்கும். கடவுள் அதுக்காக என்ன பண்ணினார், உடம்பில் அந்த கழிவகற்றுற ஒரு கருவி வைத்தார், மலம் சலம் முதலியவற்றை அருக, அதற்கு பாயு என்று பெயர். பாயு என்று அதாவது கழிவு போய் கொண்டிருக்காவிட்டால் கொஞ்ச நாளில் உடம்பு பழுதாக போய் செத்து போவான். அப்போ கழிவு போக வேணும், வெளியேற்றி கொண்டே இருக்க வேணும், அதுக்கு வச்சிருக்க கருவிக்கு பெயர் பாயு. அவ்வளவும் போதுமா என்று கேட்டால், ஒரு உடம்பு இன்னொரு உடம்பை உருவாக்கினால்தான் ஆன்மாக்கள் தொடர்ந்து தோன்றி தோன்றி கர்ம அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம். அப்போ உடம்பு இன்னொரு உடம்பை தோன்றுவதானால் ரெண்டு உடம்பினுடைய சேர்க்கை, சிற்றின்பச் சேர்க்கை நிகழ வேண்டும். சிற்றின்பச் சேர்க்கை நிகழ்வதானால் அதில் ஒரு இன்பம் பிறக்க வேண்டும். இன்பம் பிறக்காட்டி ஒருத்தர் அது பண்ண மாட்டான். சந்தோஷம்ங்கிறதுக்காகத்தானே ஊடல் உறவு முதலியவை நடக்கிறது. நான் கொஞ்சம் இந்த லெவலில் பேசுகிறபடியாக பேசுவேன், நீங்கள் ஒன்றும் வைக்கப்படாதீங்க. அப்போ இன்பம் என்ற ஒரு உணர்ச்சி தோன்றபடியாக தானே அந்த உறவு பற்றிய நாட்டம் இருக்கிறது. அப்போ அந்த இன்பம் என்ற உணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும், இருந்தால் தான் அடுத்த உடம்பு தோன்றும். அதுக்காக ஒரு கருவியை வைத்தான் உபஸ்தம் என்று பெயர். கழிவு வெளியேற்றத்துக்கு பாயு, இன்ப வெளியேற்றத்துக்கு உபஸ்தம். இந்த அஞ்சும் சேர்ந்த உடனே ஒரு உடம்பு இயங்குகிற தன்மை பெறுகிறது. இந்த அஞ்சு கருவிக்கும் கர்மேந்திரியம் என்று பெயர். அப்போ ஞானேந்திரியம் சாத்வீக அகங்காரத்திலே என்று ஞானேந்திரியம் ஆறு தோன்றித்து, ராஜச அகங்காரத்திலே இருந்து கர்மேந்திரியம் ஐந்து தோன்றிவிட்டது. இனி என்ன அடுத்தது இருக்கிறது? தாமச அகங்காரம் இருக்கிறது. தாமசம் என்னத்துக்கு காரணம்? மயக்கத்துக்கு காரணம். மயக்கத்துக்கு காரணமாகிய அஞ்சு விஷயங்கள் அங்கே இருந்து தோன்றப்போகின்றன. என்னவென்று கேட்டால் கண், அதை நாங்கள் என்னென்று சொல்வோம், தன்மாத்திரைகள் என்று சொல்வோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த ஐந்தும் தான் நம்முடைய மொத்த மயக்கத்துக்கும் காரணம். நாக்கு சுவைக்கிறது, கண் ஒளி பெறுகிறது, மூக்கு வாசனை பெறுகிறது, காது, இதில் தான் நாம் எல்லாம் மயக்கம் மயங்கி போய் இருக்கிறோம். இந்த லெட்டை விட அந்த லெட்டு சிறந்தது, அந்த கடையில் வாங்கினா நல்லது, இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லதுங்கிறது எல்லாமே நம் மயக்கம்தான். இந்த மயக்கம் இல்லாவிட்டால் உலக இயக்கம் நின்று போய்விடும். ஆகவே தான் நான் சொன்னேன், மயக்கமும் உலக இயக்கத்துக்கு தேவை. எல்லாம் கடவுள் தேவையில்லாமல் ஒன்றும் படைக்க இல்லையோ, என்னிடம் காமமே இல்லை என்று சொன்னால் அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். கடவுள் படைச்சிருக்கானேடா, அதுலேயும் நீ இயங்கத்தான் வேணும். தப்பாக பயன்படுத்துறது தவறே தவிர அது தேவையில்லாத ஒன்று இல்லை. தேவையில்லாத ஒன்றை கடவுள் படைப்பானா? ஆகவே மயக்கத்துக்குரிய பொருள்களையும் படைக்கிறான். அதற்கு இந்த தன்மாத்திரைகள் என்று பெயர். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த ஐந்தும் தான் மயக்கம் மொத்தத்துக்கும் காரணம். ஆகவே தாமச குண அகங்காரத்திலே இருந்து இந்த ஐந்தும் தோன்றும். இப்போ திருப்பி நீங்கள் ரிவர்ஸில் வாங்க, இங்கே ஒரு அஞ்சு, எங்கே தாமசத்தில் ஒரு அஞ்சு, ராஜசத்தில் ஒரு அஞ்சு, பத்து, சாத்வீகத்தில் ஆறு, பதினாறு, மேலே போனீங்களா இருந்தால் அகங்காரம் உண்டு பதினேழு, அதுக்கு மேலே போனால் புத்துயி உண்டு பதினெட்டு, அதுக்கு மேலே போனீங்கிறானால் குணம் ஒன்று பத்தொன்பது. அப்போ பத்தொன்பது தத்துவம் இப்போ தோன்றிட்டது கீழே. 19 தத்துவத்தில் முடிஞ்சிருமா என்று கேட்டால் இல்லை. இவ்வளவும் இப்போ உலக அனுபவத்தை பெறுவதற்கான அத்தனையும் வந்துவிட்டது. நின்று இந்த உயிர் அனுபவிக்க வேணுமே, அதுக்கு என்ன வேணும்? பஞ்சபூதங்களான உலகம் வேணும். அப்போ பஞ்சபூதங்கள் தோன்ற வேண்டும். பஞ்சபூதங்கள் எதிலே இருந்து தோன்றும் என்றால், இந்த நான் சொன்னேனே தன்மாத்திரை ஐந்து என்று சொன்னேனே, சுவையிலே இருந்து ஒன்று தோன்றும். அதை நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தில் இது ஒன்று. அதாவது சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் என்று சொன்னேனே, ஓசை என்ற ஒன்று, சத்தம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, சத்தத்திலே இருந்து ஆகாய பூதம் தோன்றும். நாங்கள் இப்போ எப்படி படித்து வச்சுருக்கிறோம், ஆகாய பூதத்திலே இருந்து சத்தம் தோன்றும் என்று படித்து வச்சுருக்கிறோம். ரிவர்ஸில் கீழே இருந்து போனீர்களே ஆனால் ஆகாய பூதத்திலே இருந்து சத்தம் தோன்றும். ஆனால் மேலே இருந்து வர்ற பொழுது, படைப்பு அமைப்பிலே வர்ற பொழுது சத்தத்திலே இருந்து ஒன்று தான் ஆகாயம் தோன்றுகிறது. ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் இல்லை. இந்த பூதங்களை நிரூபணம் பண்ணுறதுக்கு அது ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் இல்லை. இந்த வெந்நீர் வைக்கிற ஃப்ளாஸ்க் இருக்குதே, அந்த காலத்தில் பெண்கள் அதை எப்படி வாங்குவார்கள் தெரியுமா? நல்ல ஃப்ளாஸ்கான்னு பார்க்கறதுக்கு இப்படி காதில் வச்சு பார்ப்பார்கள். ம்ன்ட்டு சத்தம் கேட்டால் நல்ல ஃப்ளாஸ்க் கொடு என்பார்கள். என்ன தெரியுமா, சுற்றி ஒரு கவர் இருந்தால் தான் சத்தம் திருப்பி வரும் நமக்கு. இப்போ நாம் பேசுகிற சப்தங்கள் காதில் வருதுன்றா எங்கேயோ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கவர் இருக்குது, அந்த கவருக்கு பேர் ஆகாயம். ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் இல்லை. விஞ்ஞானம் எல்லாம் ஒரு தூசுங்க. நான் எப்போதும் சொல்கிறது உண்டு, நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேங்கிறதுக்காக நான் ஏதோ அவர்களை முட்டாள்னு சொல்ல, அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெரிய விஷயம். நான் சொல்கிறது என்னதுக்கென்றா, இப்படி தான் நான் இவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆகாய பூதம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா இதை கேட்டாலே போச்சு. இன்னும் தெளிவாக கேட்குறேன், ஆகாயம் ஒரு பொருளா இல்லையா? நான் யார்கிட்ட கேட்டேன் தெரியுங்களா, சும்மா நான் என் பெருமைக்கு நான் சொல்லத்தினேன். அவர் விஞ்ஞானி மயில்சாமியும் ஒரு முறை சந்தித்தேன், அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன முட்டாள்னு வச்சுட்டு போயிருப்பார் அது வேற, ஆனால் அவர் அதை ரசித்தார். என்னத்துக்கு சொல்கிறேன்னா, இதான் பாருங்க, ஆகாயம் ஒரு பொருளா இல்லையான்றதுக்கு விஞ்ஞானம் சார்ந்தவர்கள் பதில் சொல்லிவிட்டால் விஞ்ஞானத்தை மூடி வச்சிடலாம். ரெண்டு பதில் தான் இருக்கிறது. ஆகாயம் ஒரு பொருளா இல்லையான்றதுக்கு என்ன பதில் ரெண்டு இருக்கிறது? ஒன்று பொருள் என்று சொல்ல வேண்டும், அல்லது பொருள் இல்லை என்று சொல்ல வேண்டும். ரெண்டும் சொல்ல முடியாது, அதான் பிரச்சனை. ஆகாயம் ஒரு பொருள் என்று சொல்லிவிட்டார்களே ஆனால், ஆம் அது ஒரு பொருள் தான் என்று சொல்வார்களே ஆனால், என்னுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் என்றால், பொருள் என்றால் அதற்கு ஒரு தொடக்கம் முடிவு இருக்க வேண்டும். ஆகாயத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது, முடிவு எங்கே இருக்கிறது? விஞ்ஞானம் அதற்கு கிட்டையாவது போயிருக்கிறதா? ஆகாயம் வெளி என்று சொல்கிறோமே, இது எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது? நாம் இருக்கிற இந்த சின்னோண்டு சூரிய குடும்பத்திலே இப்படி ஆயிரம் சூரிய குடும்பம் சேர்ந்தது ஒரு பால்வெளி, ஆயிரக்கணக்கான பால்வெளி சேர்ந்தது பிரபஞ்சம் என்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் எங்கே தொடங்கி எங்கே முடியுது அதை காட்டு. காட்டினா நான் பொருள் என்று ஒத்துக்கொள்கிறேன். அப்போ அவன் அடுத்ததாக என்ன சொல்லுவான் தெரியுமா, கெட்டிக்காரன், அப்போ பொருள் இல்லை என்பான். பொருள் இல்லை என்றால் அடுத்த பிரச்சனை வரும். ஒரு பொருள் நிற்க வேணுமானால் இன்னொரு பொருள் வேணும். இப்போ இந்த கிளாஸில் இந்த மூடி இருக்குது, இந்த இதை கிளாஸ் தாங்கி நிற்குது, கிளாஸை மேசை தாங்கி நிற்குது, மேசையை மேடை தாங்கி நிற்குது, மேடையை நிலம் தாங்கி நிற்குது, இப்படி சொல்லுகிறேன்லவா, ஒன்று இன்னொன்றில் தான் நிற்கும். இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் எங்கே நிற்கின்றன? ஆகாயத்திலே நிற்கின்றன. அது பொருள் இல்லாவிட்டால் எப்படி இவையெல்லாம் அதிலே நிற்கும்? அவ்வளோத்தோட போக வேண்டியதுதான். நான் சொல்வது, ஆகாயத்தை எப்படி நிரூபணம் பண்ணுவதானால், சப்தம் இருக்கிறதை வைத்துக்கொண்டு ஆகாயம் இருக்கிறது என்று நிரூபிக்கலாம். ஏனென்றால் எங்கேயோ ஒரு கவர் இல்லாவிட்டால் இந்த சப்தங்கள் திருப்தி வராது, அலைகள் திருப்பி வராது. ஆகவே அதிர்வுகள் இருக்கிறபடியால் சத்தம் இருக்கிறது. ஆகவே சப்தம் என்கின்ற தன்மாத்திரையிலே இருந்து ஆகாயம் என்கின்ற பூதம் தோன்றும் என்றார். இந்த ஆகாய பூதத்துக்கு ஒரே ஒரு குணம்தான். என்ன குணம்? சப்தம் என்ற ஒரு குணம்தான். திருவாசகம் அந்த போன்ற நூல்களில் இதை விரிவாக சொல்லுவார். சப்தம் என்ற ஒரு குணம், ஆகாய பூதத்துக்கு ஒரு குணம். அதிலே இருந்து அடுத்த குணம், அடுத்த பூதம் தோன்ற வேண்டும். அது எதில் தோன்றும் என்றால் காற்று. அடுத்தது காற்று. காற்று தோன்றுவது என்பதென்றால் உணர்விலே இருந்து காற்று தோன்றும். காற்று இல்லாவிட்டால் உணர்வில்லை. அப்போது சுவையொலி ஊரோசை நாற்றம் என்று சொன்னோமே, அதிலே ஓசையிலிருந்து ஆகாய பூதம் தோன்றும். ஊரு என்கின்ற அந்த தன்மாத்திரையிலே இருந்து காற்று தோன்றும். அது அமைப்பு என்னன்னு பார்த்துக்கலுங்க. ஆகாயம் மேலே. ஆகாயம்ன்றது உண்மையில் என்ன தெரியுங்களா, ஆகாயத்தை காட்டுண்டா எல்லாரும் இப்படி காட்டுறான். நம்ம சுற்றி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இடைவெளி ஆகாயம்தான். அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தரில் இருக்கிற இடைவெளி ஆகாயம்தான். நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் அந்த வெளி தான் முக்கியம். சுகிசிவன் தான் ஒரு முறை சொன்னார், நான் ரொம்ப ரசித்தேன், 10 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு கட்டிடம் கட்டுறீ, இந்த கட்டிடம் கட்ட 10 கோடி ரூபாய். அந்த 10 கோடி ரூபாய் எதுக்கு செலவழிச்சிருப்பீர்கள்? இந்த சுவர் கட்டுறதுக்கு, இந்த தூண் போடுறதுக்கு, இந்த இது போடுறதுக்கு, இதெல்லாம் கட்டியிருப்பீர்கள். ஆனால் வாழ்றது இதுக்குள்ளே இருக்கிற வெளியில் வாழ முடியுமே தவிர இந்த கட்டிடத்துக்குள்ளே வாழ முடியாது. நீங்கள் பெரிய வீடு கட்டுறது செலவுங்கிறது இதுக்கு, அந்த கட்டிடம் கல்லுக்கு செங்கல்லுக்கு மண்ணுக்கு இதுக்கெல்லாம் கட்டிட்டு ஒன்றும் கட்டாத இடத்துல தான் வாழ போகிறீர்கள். இந்த கட்டுக்குள்ளே சிவத்துக்குள்ளே போய் வாழ முடியுமா? அப்போது ஒன்றுமே இல்லாததை வாழ்கிறதுக்கு இவ்வளவோ காசு வீணான பொருளுக்கு செலவழிக்கிறீங்க. வெளிதாங்க முக்கியம், அது பெரிய விஷயம். வெளி இல்லாட்டி நான் சொல்ல, உங்கள் உடம்பு இவ்வளோ பெருசாக இருந்தா என்ன? இருதயத்துக்குள்ளே சின்ன வெளி இல்லாவிட்டால் அவ்வளவுதான். அந்த வெளி அடைக்காமல் இருக்க வேணும், இல்லாட்டி இப்போ இந்த பைபாஸ் எல்லாம் போட வேண்டி வந்துடுது. அந்த வெளி தான் முக்கியம். இவ்வளவு பெரிய உடம்பு இயங்குறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற வெளி தான் முக்கியம். ஆகவே பூதங்களுக்குள்ளே உயர்ந்த பூதம் ஆகாய பூதம். அது எங்கே இருந்து தோன்றுகிறது என்றால், ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாய பூதம் தோன்றும். அதுக்கு ஒரு குணம். இப்போ என்னாச்சு தெரியுமோ, இன்னும் கொஞ்சம் ஆகாயம் கீழே இறங்கும். எப்படி? வெயிட் ஏற ஏற பூதம் இறங்கும். அது எப்படி என்றால், ஊரு என்கின்ற அந்த தன்மாத்திரையில இருந்து காற்று என்கின்ற அடுத்த பூதம் தோன்றும். அதுக்கு ரெண்டு குணம். ஏன்னா இது ரெண்டாவதா தோன்றுது, என்ன ரெண்டு குணம் என்று கேட்டால், சப்தமும் அதுக்கு இருக்கும், அதைவிட உணர்வும் இருக்கும். காற்றை ஆகாயத்தை விளங்கவே முடியும், காற்றை ஓரளவு இப்படி உணர்ந்து விளங்கலாம். அப்போ காற்றுக்கு ரெண்டு குணம், அது கொஞ்சம் வெயிட் இறங்கிட்டுது. மூன்றாவது காற்று வந்துட்டுதா, மூன்றாவது ஒளி என்கின்ற தன்மாத்திரையில இருந்து சுவை ஒளி அதில் இருந்து நெருப்பு தோன்றும். இப்போ கிட்டத்தட்ட பூதம் காட்சிக்கே வர ஆரம்பித்து விட்டது. ஆகாயமாக தெரிய இல்லை, காற்றாக உணரப்பட்டது, நெருப்பாக வர்ற பொழுது அது கண்ணு காட்சிக்கே வந்துட்டது. அப்போ மூன்றாவது பூதமாக ஒளியிலே இருந்து நெருப்பு தோன்றியது. பாருங்க, தன்மாத்திரையிலே இருந்து தான் இதெல்லாம் தோன்றுது. இந்த நெருப்புக்கு மூன்று குணம், என்ன குணம்? ஒன்று சப்தம், நெருப்பில் சத்தம் இருக்கும், அதுக்கு பிறகு உணர்வு இருக்கும், தொட்டா சுடும், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறோம், அதற்கான மூன்றாவது குணம் காட்சி, ஒளி இருக்கும், காட்சி, காட்சியை காட்சிக்கு வரும். அக்கினி வந்த பிறகு தான் காட்சி வரும், அது மட்டும் காட்சி இல்லை. அப்போ முதல் பூதத்துக்கு ஒரு குணம், அடுத்த பூதத்துக்கு ரெண்டாவது குணம், மூன்றாவது பூதத்துக்கு மூன்று குணம். இனி இன்னும் வெயிட் ஏறுது, இந்த நெருப்புக்கு வெயிட் ஏறுது, ஒளிக்கு வெயிட் ஏறினோடனே அடுத்த பூதம், நாலாவது பூதம் தோன்றுகிறது. அந்த பூதம் எதில இருந்து தோன்றுகிறது என்று கேட்டால், சுவை என்கின்ற தன்மாத்திரையிலே இருந்து, சுவை என்கின்ற தன்மாத்திரையிலே இருந்து நீர் என்கின்ற நாலாவது பூதம் தோன்றும். இந்த நீருக்கு நாலு குணம், ஒன்று சப்தம் இருக்கும், நீருக்கு சப்தம் இருக்கும், உங்களுக்கு தெரியுங்க தானே, சப்தம் இருக்கும், அதுக்கு பிறகு தொட்டா உணர்வு இருக்கும், வடிவம் இருக்கும், ஆனால் ஸ்திரப்படாத வடிவம் இருக்கும், எந்த நேரமும் சலனித்து கொண்டிருக்கிற வடிவம். அதனால தான் அதுக்கு சலம் என்று பெயர், ஜலம் என்று பெயர் வந்தது அதனாலே தான். எப்பவும் அசைந்து கொண்டிருக்கு, ஸ்திரப்படாத வடிவம். அப்போ ஸ்திரப்படாத வடிவம் என்றபடியால் அதுக்கு அடுத்ததாக ஜலம் வடிவம் வந்துவிடும், அதுக்கு பிறகு சுவை வந்துவிடும். நாக்கில் விட்டால் சுவை தெரியும், மற்ற பூதங்களுக்கு சுவை தெரியாது, நாலாவது பூதத்துக்கு தான். அப்போ அதுக்கு நாலு குணம். அப்போ இந்த சுவை, சுவைக்கு தண்ணி இல்லாமல் சுவை வராது, அதனால தான் கடவுள் நாக்கை ஈரமாக வச்சிருக்கிறார், நாங்கள் நல்லா சாப்பிட வேணும் என்று. ஏண்டா ஈரம் இல்லாவிட்டால் நாக்கில் சுவை தெரியாது? பாருங்க, கந்த சஷ்டி விரதம் இருந்திருக்கீங்களா யாராவது? அதெல்லாம் இருந்துடாதீங்க. சில பேர் கடுமையாக இருப்பார்கள், கடுமையாக இருந்தால் சாப்பாடு தண்ணி கண்ணி ஒன்றுமே இல்லாமல் இருப்பார்கள். ஆறாவது நாள் சாப்பிட, ஆறாவது நாள் தான் சாப்பாடு. ஒரு முறை நான் இருந்து பார்த்தேங்க ஐயா, மூன்று நாள் விரதம் இருந்தேன், அடுத்த மூன்று நாள் எப்போ இந்த மூன்று நாள் முடியும் என்று விரதம் இருந்தேன். ஏன்னா ஆறாவது நாள் பாரண பூசையில் எப்படா சாப்பிடுவேன் ஆசை. உண்மையை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு, உண்மையாக அதுதான் நினைப்பு. அதில் வேற அந்த மிச்சம் மூன்று நாளை மெனு போடுறதே எனக்கு வேலையாக போச்சு. ஏழாவது நாள் என்னென்ன சமைக்கலாம், எப்படி எப்படி சாப்பிடலாம் என்று ஒரு பத்து டிஷ் சமைச்சாச்சு. இப்படி காலை எழும்பி முருகனுக்கும் பஞ்சகம் பண்ணப்படாதுன்றதுக்காக குளித்து விபூதி பூசி சாப்பாட்டு எடுத்து வாயில் வச்சா ஒன்றும் ருசி இல்லை. என்ன காரணம் தெரியுமா? விரதம் இருந்து ஆறு நாளும் உண்ணாததால் நாக்கு காஞ்சு போச்சு. நாக்கு காஞ்சதுன்னா சுவை தெரியாது. நாக்கு காஞ்சால் நாக்கில் ஈரம் இருக்கும் வரைக்கும் தான் சுவை. அதனால தான் கடவுள் அதை பத்திரமாக ஈரத்தில் வச்சிருக்கிறார். ரெண்டு உறுப்பை ஈரத்தில் வச்சிருக்கா பாருங்க, முக்கியமாக கண், அடுத்தது நாக்கு. ரெண்டு காரணம், ஒன்று பார்க்கிற பொழுது மற்றவர்களை ஈரத்தோடு பார், பேசுகிற பொழுது மற்றவர்களோடு ஈரத்தோடு பேசு. அது அதுக்காக கடவுள் ஊரை விட்டே வச்சிருக்கிறார். வட சுடுறதுக்கு உளுந்த தயார் பண்ணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஈரமாக பேசுகிறா, ஈரமாக பாடுறா, இந்த உறுப்பு ரெண்டும் அப்படியே இருக்குது. அப்போ நாக்கில் ஈரம் இல்லாவிட்டால் சுவை தெரியாது. அதான் வாரியார், உங்கள வாரியார் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது, ரொம்ப அவர் சுவையாக சொல்வார். அவர் சொல்லுவார், தண்ணி இல்லாமல் சமைக்க முடியுமா என்பார். சுவை வர சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சமைக்க முடியுமா என்று சொல்லிட்டு சொல்லுவார். தன்னிட்ட யாரோ ஒருத்தர் சவால் விட்டாரான், தண்ணி இல்லாமல் சமைக்க முடியும், நான் சமைப்பேன் என்று இவர் சொன்னாராம். அப்படியா, சமைச்சு காட்டிருங்க பார்க்கலாம்ன்றாராம். ஏன்னா தண்ணி இல்லாட்டி சுவை வராதே, சமைச்சு காட்டினோன்னே இவர் சொன்னாராம், நான் சாம்பார் வைக்கிறேன், ஒரு மூணு கிலோ தக்காளி பழம் வாங்கிட்டு வான்றாராம். தக்காளி பழத்தில் 99% தண்ணி, அதையே நசிச்சு சாம்பார் வச்சிடலாம், அப்படி சொல்லுவார் வாரியார். ஆகவே அந்த ஈரம் என்றது இருக்குதே, அதுக்கு அதுதான் சுவை. சுவை என்ற தன்மாத்திரையிலிருந்து நீர் என்கின்ற பூதம் பிறக்கும். அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்க, நீர் எதிலிருந்து பிறக்குது தெரியுமோ? நெருப்பில் இருந்து தான் நீர் பிறக்குது. பூத வரிசையிலே ஆகாயத்தில் இருந்து காற்று, காற்றில இருந்து நெருப்பு, நெருப்பில இருந்து தான் நீர் பிறக்குது. நீருக்கு நெருப்புக்கும் ஏதாவது தொடர்புண்டா? நெருப்பில இருந்து நீர் பண்றதை எப்படி நம்புறதுன்னு கேட்டா, இன்றைக்கும் நீருக்கு ஒரு வெப்பநிலை சொல்லுகிறோமா இல்லையா? தண்ணிக்கு ஒரு வெப்பநிலை சொல்றீங்களா இல்லை? இது 5 பாகை தண்ணி, இது 10 பாகை. சூடேறினா ஏறுது, சூடேத்தினா தண்ணியில சூடு ஏறுதா இல்லையா? அப்ப நெருப்புக்கு சொந்தக்காரனா இருந்தபடி தான் ஏறுது. நெருப்பு வேற, நீர் வேற, எங்களுக்கு அப்படித்தானே வேற வேறையா தானே தெரியுது? நெருப்பு வேற ஒரு பொருள், நீர் வேற பொருள் தெரியல, தொடர்பு இருக்குது. எப்படின்டா, சூடு ஏத்தினா தண்ணியில சூடு ஏறுது அல்லவா? ஆகவே இது நெருப்புல இருந்து தோன்றினது என்பதற்கு அது ஒரு சாட்சி. வெப்பநிலை இல்லாத நீர் இல்லை, ஏதோ ஒரு வெப்பநிலை இருக்கும். ஆகவே நீராகிய 4வது பூதம் தோன்றியது. மயக்குவதற்கு இவையெல்லாம் அடிப்படை. தன்மாத்திரை மயக்கம், அது மயக்குவதற்கான வாழ்விடங்களை அது உருவாக்குகிறது. அதுக்கு அடுத்ததாக இந்த மூக்கு என்ற உறுப்பு இருக்கிறதே, மெய்வாய் கண் மூக்கு செவியிலே மூக்கு இருக்கிறதே, மூக்கில் இருந்து வாசனை என்கின்ற அந்த தன்மாத்திரை, வாசனை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து எது தோன்றும் என்று கேட்டால் நிலம் தோன்றும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? வாசனையிலிருந்து நிலம் தோன்றும். அதனால தான் இன்றைக்கும் ஒரு வழக்கம் இருக்கிறது, மண் வாசனை என்று சொல்கிறோம் அல்லவா, மண் வாசனை என்று சொல்கிறோம் அல்லவா. அதாவது வாசனை வேண்டுமானால் மண் இருந்தால்தான் வாசனை வரும், மண் இல்லாவிட்டால் வாசனை வராது. வாசனைக்கு மண்ணுக்கு 5 குணம். அதாவது ஆகாயத்துக்கு வடிவமே இல்லை, காற்றிலே வடிவம் உணரப்படுகிறது, தீயிலே வடிவம் தோன்றி விடுகிறது, நீரிலே வடிவம் ஸ்திரப்படாமல் இருக்கிறது, நிலத்திலே வடிவம் ஸ்திரப்பட்டு விட்டது. இப்போ இதில் நின்று ஆன்மா இந்த 5 விஷய பூதங்களையும் அடிப்படையாக கொண்டு அனுபவம் பெறப்போகிறது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ ஞானேந்திரியங்கள்ல அகங்காரத்திலே, சாத்விக அகங்காரத்திலே 6 கருவி, ராஜச அகங்காரத்திலே 5 கருவி, தாமச அகங்காரத்திலே 5 கருவி. அந்த 5 தன்மாத்திரைகளில் இருந்து 5 பூதம். அப்போ மொத்தம் 21 தோன்றியது. மேலே இருக்கிற 3 சேர்த்தா 24 தத்துவம், ஆன்ம தத்துவம். இதுக்குள்ளே தான் உயிர் தனு கரண புவன போகங்களை பெற்று அனுபவங்களை அனுபவிக்க தொடங்குகிறது. இத்தோடு 36 தத்துவமும் முடிந்தது. இந்த அனுபவங்களை பற்றி என்ன செய்ய போகிறது என்றால், அதையும் சொல்லிவிடுகிறேன், இன்றையோடு இதை முடிப்போம். இந்த அனுபவங்களை பெற்றால்தான் தான் ஈட்டிய கண்ம வினையை ஆன்மா தீர்க்க முடியும். நான் தான் நேற்றே சொன்னேனே, அடிச்சனா யாருக்காவது அடிச்சனா அந்த அடி எனக்கு விழும், விழுவதற்கு நான் இவ்வளவும் தேவை, எனக்கு இத்தனை கருவியும் தேவை. இந்த கருவியை எல்லாம் பெற்ற, இந்த கருவிக்குள்ளே தான் தனு உடம்பு வருகிறது, கருவிகள் வருகிறது, வாழிடம் வருகிறது, அனுபவம் வருகிறது. இந்த 5 இவ்வளவுத்தையும் தருவதற்கு பெயர் தான் இந்த 24 தத்துவம் தருகிறபடியால் தான், ஆத்மாவினுடைய அனுபவத்துக்குரிய விஷயங்கள் அத்தனையையும் தருகிறபடியால் தான் இந்த 24 தத்துவத்துக்கு ஆத்ம தத்துவம் என்று பெயர். தத்துவங்களை 3 பிரிப்பார்கள். சிவ தத்துவம் 5, அது இயக்குவது. வித்யா தத்துவம், இயங்க தயாராவது ஆன்மா. ஆத்ம தத்துவம் 24, இந்த 24 இயங்குவதற்கு இடம் கொடுப்பது. அப்போ 24 7, எனக்கு கணக்கில் வீக், நீங்கள் கூட்டிக்கலுங்க, 24 7, 31, 31 5, 36, இவை தான் 36 தத்துவம். இது நான் தோற்ற முறை சொல்லி இருக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருந்து விளையாடி விளையாடி பிறந்து 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 அனுபவம் வர கொண்டு வந்து கொஞ்சத்தை நீக்கலாம்ட்டு வந்து இங்கிருந்து தேடி கொஞ்சம் கொண்டு போய் பிறகு அதை தீக்கிறதுக்காக வந்து தீக்கிற இடத்துல திருப்பி தேடி கொண்டு போய் இப்படியே அடிபட 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 ஆன்மா மெல்ல மெல்ல பழுக்க ஆரம்பிக்கிறது, பழுக்க ஆரம்பிக்கிறது. அது பல பிறவிகளுக்கூடாக வருகிற பொழுது ஆன்மாவுக்கு ஒரு களைப்பு வரும். நல்லா அதை நினைச்சு கொள்ளுங்கள். களைப்பு என்பது என்ன தெரியுமா? 3 களைப்பு இருக்கிறது. நாங்கள் அதெல்லாம் பகுத்து பார்க்கறதிலே 3 களைப்பு. 1 உடல் களைப்பு, மற்ற உள்ள களைப்பு, அடுத்தது உயிர்களைப்பு. இந்த உடல் களைப்பும் உள்ள களைப்பும் எங்களில் பெரும்பான்மையினோருக்கு தெரியும். உடல் களைப்பு என்ன தெரியுமா? ரொம்ப கடுமையான வேலை செய்கிறீர்கள் என்று வையுங்கள். வீட்டிலே அன்றைக்கு ஏதோ நிறைய வேலை, உடல் களைப்பு. உடல் களைப்பு வந்தோடனே என்ன செய்கிறீர்கள்? உடனே போய் எங்கேயாவது உட்கார வேணும் அல்லது சாய வேணும் அப்படித்தானே நினைக்கிறோம். ஈஸியாருன்னு ஒன்று செய்தே வச்சிருக்கிறான். ரொம்ப களைச்சு போனால் அப்படியே படுத்துடுறோம். ஏதாவது ஒன்றிலே எங்களை பொறுப்பு கொடுப்பது. கட்டிலில் போய் படுத்துடுறோம், இதில் படுத்துடுறோம், களைச்சு போச்சு உடம்பு. அப்போ உடனே ஓய்வு தேடுகிறது. இதுக்கு பெயர் உடல் களைப்பு. இது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த களைப்பு. இன்னொரு களைப்பு இருக்கிறது. கொஞ்சம் உள்ளே போனால் உள்ள களைப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த உடலுக்கு உள்ளே இருப்பது உள்ளம். ஒன்றை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள். உடம்பு ஒரு வேலை செய்யாவிட்டாலும் உள்ளம் கிளைச்சா உடம்பு கிளைச்சுப்போம். உடம்பு எவ்வளவு வேலை செய்திருந்தாலும் உள்ளம் கிளைக்காத பட்சத்திலே உடம்பு கிளைக்காது. உதாரணம் சொல்றேன், வீட்டிலே பெண்ணுக்கு கல்யாண வீடு, மூத்த பெண்ணுக்கு கல்யாண வீடு. இந்த கல்யாண வீட்டுக்கு பெரிய தடல் புடலான ஏற்பாடு, இத்தனை கூட்டம் மேளம், இன்னார் கச்சேரி, உள்ள விஐபிக்கெல்லாம் சொல்லி காலையிலிருந்து கூட்டமான கூட்டம், எல்லாரும் வருகிறார்கள். இந்த அப்பா எல்லாருக்கும் வணங்கி வணங்கி சந்தோஷம் முடிஞ்சு 6 மணிக்கு எல்லாரும் போயாச்சு. ஈச்சியாரில் உடம்பு களைச்சி போச்சு, வந்து படுத்திருக்கிறார். அந்த நேரம் பார்த்து இவருடைய ஒரு நெருங்கின சொந்தக்காரர் வந்துட்டார். அப்பா என்ன சொல்லுவார்? இன்றைக்கு களைச்சுட்டேன், நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாரா? வீட்டில் நடக்கிறது மகிழ்ச்சியான விஷயம், உள்ளம் கிளைக்கல, உடம்பு தான் கிளைச்சது. உடனே எழும்பி, வாங்க சார் உட்காருங்க, இதுதான் நாங்கள் போட்ட மனவரை, இது திரும்பி இயங்க ஆரம்பிச்சுறாரு. ஏன் தெரியுமா? உள்ளம் கிளைக்கல, உடம்பு கிளைச்சது. உள்ளம் கிளைக்காத பட்சத்திலே களைத்த உடம்பு இயங்கும். இப்ப மாறி சொல்றேன், உடம்பு கிளைக்கவே இல்லை, உள்ளம் கிளைச்சா விழுந்துருவான். நான் அன்றைக்கே சொன்ன அதே ஓமானம் தான். மனைவியை பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியிலே கொண்டே விட்டிருக்கிறான். டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில் வருகிறார். வெளியில் வந்து, அதை நீங்கள் மறக்கலை, வெளியில் வந்து 2 உசரில் ஒன்று தான் தப்பும் வந்துட்டு கண்ணாடியை கலட்டுறார். அது ஏன் கலட்டுறாருன்ட்டு சினிமாவில் தான் கேட்கவனும். கலட்டின உடனே இவனுக்கு பெரிய பதட்டம், உடம்பு ஒரு வேலையும் செய்யலை, சும்மா தான் இருந்தான். அந்த வாசலில் இருக்க அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் வாங்கலையே படுத்துருவான். அம்மா பக்கத்துலேருந்து ஒன்றும் கடப்படாதரா, நல்லா இப்பயும் படுத்தான், உடம்பு இயங்கவே இல்லையே. உள்ளே இருந்த உள்ளம் கிளைத்தது, உள்ளம் கிளைத்தவனே உடலும் கிளைத்து போய்விட்டது. இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா? உள்ள கிளைப்புக்கும் உடல் கிளைப்புக்கும் இதுதான் வித்தியாசம். இன்னொரு கிளைப்பு இருக்கிறது, அந்த கிளைப்புக்கு பேர் உயிர் கிளைப்பு. அது எங்களுக்கு அனுபவத்தில் இல்லை, சில பேருக்கு மட்டும்தான் அது அனுபவத்தில் இருக்கிறது. அதாவது பிறவிகளிலே திரும்ப 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 பிறந்து பிறவியிலே ஒரு களைப்பு வந்துவிடும். எங்களுக்கெல்லாம் அந்த களைப்பு வரவே இல்லை. சில பேரை பார்க்கறது 90 வயசு கிழவியும் சாகிற பொழுது, நான் அடுத்த பிறவியில் என் பேரன் வயிற்றில் வந்து பிறக்க வேணும், இப்போவே சீட் புக் பண்ணிட்டு தான் அவள் போகிறா. அப்போ என்ன ஆயிடுது, இவளுக்கு உயிர் களைக்க இல்லை, உயிர் களைப்பு இல்லை. அதனால் இன்னொரு பிறவியை மனம் வேண்டுகிறது. எப்படி உள்ளங்களைத்தால் படுத்து விடுகிறானோ அதுபோல உயிர் களைத்தால் பிறவி போதும் என்ற எண்ணம் வந்துவிடும். உயிர் களைப்பு நமக்கு வருவதே இல்லை, அந்த உயிர் களைப்பு வர வேண்டும். உயிர் களைப்பு வந்தால்தான், இந்த உயிர் களைப்பு வருவதானால் என்ன செய்ய வேண்டும், திருப்பி திருப்பி பிறவியிலே போட்டு இன்ப துன்பங்களாலே அடிக்க விட வேண்டும். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொன்னார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்றாரே, அந்த இழைப்பு உயிரிழைப்பு. அது உடம்பு இழைப்போ உள்ள இழைப்போ அல்ல, அது உயிரிழைப்பு. அவருக்கு அந்த களைப்பு வந்துட்டுது, நமக்கு அந்த களைப்பு வராதபடி தான் இன்னும் பிறக்க வேணும் பிறக்க வேணும் பிறக்க வேணும் என்று நினைக்கிறோம். நல்லா வேலை செய்து களைச்சவன் வேலை செய்ய நினைப்பானா? நமக்கு இன்னும் நம்ம ஆத்மாவுக்கு களைப்பு வரையில் பிறக்க வேணும் பிறக்க வேணும் என்ற ஆசையை தூண்டி கொண்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் பிறந்து கொண்டிருக்கிறோம். அந்த களை அந்த அந்த ஆசை போகும் வரைக்கும் கடவுள் பிறக்க வைப்பான்.